الحمد لله
والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنكم على بينة من ربكم ما لم تلهر فيكم سكرتان إلى آخر الحديث صدق النبي صلى الله عليه وسلم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சந்திப்பும் கிடைத்து உயர்தரமான சுவர்க்கத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள், நேரங்கள், சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரிலும் இனியா ஹஜரத் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஆத்திகாவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய உயர்வு, கண்ணியம், கேவலம், தாழ்வு, சொர்க்கம், நரகம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஏவல்களை எடுத்து நடந்து இந்த உலகத்திலும் நாள மறுமையிலும் கண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுமாறும், விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடந்து நாள மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும், முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கிறேன். உலக வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமும் சோதனையாகத்தான் இருக்கிறது. அதற்குள்ள மிருகத்தன்மையை வெளிப்படுத்தவும் மேலும் மனிதத்தன்மையை வெளிப்படுத்தவும் மேலும் சில கட்டங்களில் சமூகத்துக்கு மனிதனைப் போல நடிக்கும் மனிதன் தனிமையில மிருகத்தைப் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய குடும்பத்திடத்திலே சென்றவன் மிருகத்தைப் போல காட்சியளிக்கிறான். நினைத்த மாத்திரத்துல கோபம் வருது, நினைத்த மாத்திரத்துல அவன் சில விடயங்களை செய்து முடிக்கிறான், இறுதியில கை சேதம் அடைகிறான். இன்னும் சிலர்கள் வெளி வாழ்க்கையில மிகவும் நல்லவர்கள், மக்கள் போற்றுவார்கள், அவர்களை வரவேற்பார்கள், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றாலும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில அவர் தூர விலக்கப்பட்டவராக இருப்பார். காரணம் என்ன? ஒரு மூமின் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒன்று போல இருக்க வேண்டும் என்கிறது தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய முடிவு. அது போல இருப்பதற்கு ஒரே வழி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைதான். ஒரு மனிதன் தன்னுடைய 24 மணித்தியாலங்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்தார்கள் என்பதனை படிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். ரசூலுல்லாவை போல வாழ்க்கையை அமைத்து கொண்டா நினைச்ச மாத்திரத்துல கோபம் வந்தாலும் கூட அடக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அவனிடத்துல வந்துடும். நாள் அடைவில் அவன் அதை கொண்டு பழக்கப்பட்டுடுவான். நினைத்த மாத்திரத்துல யாரையும் ஏத்த மாட்டான், யாருடைய குறைகளையும் கதைக்க மாட்டான். ஏன்? அவனுடைய 24 மணித்தியாலமும் பழக்கப்படுவது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையை கொண்டு. அந்த அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, தொழுகை, ஜகாத், நோம்பு, குர்ஆன் திலாவத், ஜிக்ர், சலவாத் இவைகளாக இருந்தாலும் கூட நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அவைகளை செய்யறதுக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்று விதத்துல மக்கள் அமல் செய்வாங்க. ஒன்று அடிமைகளை போல, இன்னொன்று வியாபாரிகளை போல. முதலாவது அடிமைகளை போல அமல் செய்யறதாக இருந்தா அவர்கள் அடிமைகளை பற்றி கொஞ்சம் யோசி பார்த்தா உண்மையிலே நான் ஒரு அடிமை போலத்தான் அமல் செய்கிறேன் என்கிறது அவருக்கு தெரிய வந்துடும். காரணம், அடிமை அவருடைய எஜமானனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. அந்த வேலையை செய்யலண்டா இவருக்கு எஜமானன் கிட்ட இருந்து
சில அடிகள் படலாம். மேலும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் சில வேலைகளை. இப்ப அந்த வேலைகளை இவர் எதற்காக செய்கின்றார்? நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதுக்காக வேண்டி செய்கிறார். அடிமைகளை போல இதுக்கு பெரிய கூலி கிடையாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு முதலாளிக்கு கீழால வேலை செய்கிறாரு, அவருக்குரிய அந்த வேலைகளை செய்யலண்டா சீரான முறையில சேலரி கிடைக்க மாட்டாது. அதற்காக வேண்டி இவர் ஹொனஸ்டாக சில சேலரியை நான் சரியான முறையில பெற்றுக் கொள்ளணும், அத்துடன் எனக்கு சில போனஸும் கிடைக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இதனால இவர் அந்த வேலையை சரியாக செய்கிறார். அதோட நான் பள்ளியில சஃபுல பேட்டு நிக்கலாட்டி மக்கள் எனக்கு கதை சொல்லுவாங்க, எனக்கு கதை சொல்லுவாங்க என்றதுக்காக வேண்டி அவர் வந்து சஃபுல நிக்கிறார். நான் ஹராமான விடயங்களை தவிர்ந்து கொள்ளலண்டா மக்கள் என்ன பார்த்து இழிவாக மதிப்பாங்க என்கிறதுக்காக வேண்டி அவர் அந்த முறையில செய்கிறார். இவைகள் எல்லாமே புகழப்படக்கூடிய விடயம் அல்ல. ரெண்டாவது விடயம் வியாபாரிகளை போல. உதாரணத்துக்கு துஹா தொழுதால் ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படும், அதற்காக வேண்டி துஹா தொழுகிறார். சூரத்துல் வாக்கியா ஓதினால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க வறுமை இல்லாம போயிடும், அதற்காக வேண்டி வாக்கியா ஓதுறார். சிலர்கள் குர்ஆன சறுக்கு வைத்து அதை இண்டிகேட் பண்ணி ஓதுறதே கிடையாது, மஞ்சள மட்டும் ஓதி கொண்டிருப்பார்கள். வேண்டாம் என்று சொல்லல, மாற்றமாக மஞ்சள மட்டும் ஓதுறவர் ஒரு வியாபாரிய போல. காரணம் என்ன? மஞ்சள ஓதினா இன்னென்ன பெனிஃபிட் இருக்கிறது, இன்னென்ன சிறப்புகள் இருக்குது, இவைகள் கிடைக்கும், இந்த நோக்கம் தான் இவருக்கு. அதோட நான் பள்ளியில இப்படி வந்து இந்த முறையில செயல்பட இல்லைன்னு சொல்லி சொன்னா உண்மையால என்னைய மோசமான முறையில கருதுவாங்க. வெறுமனே நோக்கம் என்ன? ஒன்று மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக, அப்படி இல்லாட்டி எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக. வாழ்க்கையில ஏதும் தப்பி போகுது, நான் என்ற ரப்புக்காக இதனை நான் செய்வேன் தப்பி போகாமல் இருப்பதற்கு என்று நியத்து வைக்கிறது வேற விஷயம். மாற்றமாக ஏண்ட வியாபாரம் நல்ல முறையில நடக்கணும், அப்படி இல்லாட்டி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறதையும் பறித்து விடுவான் என்பதற்காக வேண்டி ஒருத்தன் துளவார், ஒருத்தன் இபாதத்துகளை செய்கிறான். இதுவும் ஒரு வியாபாரத்துக்கு செய்ய வேண்டிய வியாபாரம் செய்யறதை போன்ற ஒரு இபாதத். மூன்றாவதுவாக இருக்கிறது வெறுமனே அல்லாவுக்காக வேண்டியே செய்யறது, எந்த நோக்கமும் இல்ல என்ற ரப்புக்காக செய்கிறேன். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கங்கள்ல பூர்த்தியானவங்க, கனவுக்கு விளக்கம் சொல்றதுல மிகவும் துல்லியமான நுணுக்கம் உள்ளவங்க. இவங்களுக்கு சொல்லப்படுது, நீங்க உங்களோட இபாதத்தை எப்படி அமைச்சு கொள்றீங்க? கேட்கப்படுது, எப்படி அமைச்சு கொள்றீங்க? எனக்கு ரெண்டு ரக்காத் தொழுறதுக்கும் சொர்க்கம் போறதுக்கும் ஆப்ஷன் தந்தா, இக்தியார் தந்தா, நான் ரெண்டு ரக்காத் தொழுறதை தான் தேர்ந்து கொள்வேன். ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, ஏன் எல்லோரும் சொர்க்கத்துக்காக வேண்டித்தானே அமல் செய்யறாங்க? இல்ல, ரெண்டு ரக்காத் தொழுறது என்ற ரப்பின் திருப்திக்காக, சொர்க்கம் போறது அது என்னுடைய இன்பத்துக்காக. இந்த முறையில தான் சகோதரர்களே எங்களுடைய அமல்கள் அமைய வேண்டியிருக்கிறது. சிலருக்கு சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியல. காரணம் என்ன? சில அநியாயங்கள் அவர்களுக்கு இடத்துல குடிக்கொண்டிருக்குது, அவர்களுக்கு அதுல இருந்து வெளியே போயிட முடியாத நிலைமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு வழிய காட்டவும் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அல்லாமா துஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய பேரை சொன்னதும் உலமாக்களுக்கு இவருடைய தரம் என்னன்னு தெரியும். இவர் எப்படியா கொண்டு ஒரு ஆலிம், எப்படியா கொண்டு ஒரு முஹஜ்ஜித் என்கிறது தெரியும். அவர்கள் தன்னுடைய கிதாபிலே எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பெரிய காயம் ஏற்பட்டிருக்குது, கால்ல ஆறாமலே இருக்குது, நெடு நாட்கள் ஆகிட்டது, என்ன செய்யறது? காயத்தை பார்த்தா அது எலும்பு வரைக்கும் போய் பெரிய கிணற போல காட்சி அளிக்குது, பார்க்க பயங்கரமா இருக்குது. சொன்னாரு, எத்தனையோ மருந்து செஞ்சேன், இன்னமும் அதுக்குண்டான ஆவண காணல, குணமாகல, எதையாவது சொல்லுங்களே, என்ன நான் செய்யறது? இன்ன ஊருக்கு போயிட்டு இன்ன கிராமத்துல நீங்க அந்த ஊர் மக்களுக்கு ஒரு கிணறு தோண்டி கொடுங்க. அவர் போனாரு, கிணறு தோண்டி கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ், நீர் நல்ல முறையில வந்து கொண்டு இருந்துச்சு, மக்கள் நீர் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லாம இருந்தவங்க உள்ளத்துல மிகவும் சந்தோஷம், ஆனந்தம்,
அந்த உள்ளத்துல மக்களுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாக இவருடைய காயம் காய்ந்து அந்த வடு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு மாறிட்டு. இதே மாதிரி நல்லதை செஞ்சு கொடுத்து மக்கள் அதன் மூலம் சந்தோஷப்படும் பொழுது மாற்றங்களும் குணங்களும் ஆரோக்கியமும் ஏற்படுவது போல, யார்கையாவது பூமியை பறிச்சிருந்தா, யாருக்காவது உள்ளத்தை நோவிச்சிருந்தா, யாருக்காவது கண்ணத்துல அரைஞ்சிருந்தா, யார்கையாவது பலாய பேசி அவனுடைய உள்ளத்தை புண்படுத்தி இருந்தா, அது அவருக்கு கேள்விப்படும் பொழுது, அல்லது அவருடைய சொத்தை பறிச்சு வருட கணக்கில் அதனை கொடுக்காம அனுபவித்துக் கொண்டிருந்தா, இவருடைய உள்ளத்துல எப்படி வேதனை ஏற்படுதோ அதே மாதிரி அல்லாஹ் அவனையும் நாசமாக்குவான். அது ஏழு ஏழு பரம்பரை வரைக்கும் செவன் பிரஜனி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனை சோதிப்பான் என்கிறது ஹதீஸ்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களை தூய்மையாக்கிக் கொள்வது தான் முழு நோக்கமாக இருக்கணும். தூய்மையாக்கிக் கொள்ளும் பொழுது, எங்களுடைய தஸ்கியாவை வரவழைத்துக் கொள்ளும் பொழுது, அல்லாஹ் தஸ்கியாவை பற்றி குர்ஆனில் ஏராளமாக பேசுறான். ஹஜ்ரத் ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சியும் அதுதான். ரசூலுல்லா அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? மூன்றே மூன்று நோக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யத்லு அலைஹிம் ஆயாதிஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்துகளை ஓதி காண்பிக்க வேண்டும். அதோட போதாது, வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். தஸ்கியா, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்துல எத்தனையோ நஜிஸ்கள் குடிக்கொண்டிருக்குது, பொறாம, பெருமை, வஞ்சகம், கபடம், எத்தனை விதமான நோய்கள், எத்தனை விதமான அவுசாஃபே மத்மூமா உள்ளத்துல உள்ளடங்கி இருக்குது. இவைகள் அனைத்தை விட்டும் உள்ளத்தை கிளியர் பண்ணணும், சுத்தப்படுத்தணும். மூன்றாவது, வயு அள்ளி முகமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு குரானையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கணும். இந்த மூன்றும் சமூகத்துல நடக்கும் என்று தான் அந்த சமூகம் பிரயோஜனம் உள்ள சமூகமாக மாறும். இதனைத்தான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தின் மூலமாக செய்து காட்டினாங்க, உருவாக்கி காட்டினாங்க. அவர்கள் உருவாக்கும் பொழுது பல தியாகங்களை மேற்கொண்டாங்க. அந்த தியாகங்களை சகோதரர்களே, நானும் நீங்களும் பஞ்சன மெச்சைகள்ல இருந்து கொண்டு, நானும் நீங்களும் துனியாவை அனுபவித்துக் கொண்டு அடைய முடியாது. நான் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சொல்கின்றேன். வெறுமனே அமல்களை இபாதத்துகளை செஞ்சு கொண்டு இருப்போம் என்றாலும் உள்ளத்துல அதனுடைய பொறுமதி வரமாட்டாது. நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம், நான் நேர்வழியில இருக்கின்றேன், சிலர்கள் நாங்கள் சரியானதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வெறுமனை இவர்களுடைய எண்ணங்களை தவிர வேறொன்றும் கிடையாது. அப்படி என்றால் என்ன செய்யணும்? நீங்க குர்ஆனுடைய விடயங்களை படிக்கணும். ரெண்டாவது, தஸ்கியா செய்யணும், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும். மூன்றாவது, குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதோடு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். குர்ஆனுடையும் ஹதீஸுடையும் சீரான விளக்கம் யாருக்கு கிடைக்கும்? உண்மையான தக்குவாவுடையவருக்கு தான் கிடைக்கும். சஹாபாக்கள் அனைவருமே முஹாஜிஸீன்கள் இல்ல, சஹாபாக்கள் எல்லாருமே முஃபஸ்ஸிரீன்கள் இல்ல, என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய ஆழமான அறிவு உள்ளத்துல இருந்தது, ஆழமான அறிவு இருந்தது. ஆனா இன்றைக்கு அந்த ஆழம் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய கண்கள் சுத்தம் இல்ல, இரவெல்லாம் ஹராமான காட்சிகளை பார்த்துட்டு நானும் நீங்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசினா அது ஒரு நாளும் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. மக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு, அவர்களுடைய பொருள்களை அபாரித்து விட்டு, மக்களுடைய உள்ளங்களை புண்படுத்தி விட்டு நானும் நீங்களும் குர்ஆன் ஹதீஸ் பேசினா அது உள்ளத்தை தொடமாட்டாது. அந்த பேசும் பொழுது பல இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் அறிவு பூர்வமான முறையில செயல்பட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனை படுத்தினார்கள், இந்த உம்மத்தை தஸ்கியா தூய்மைப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது எப்படியெல்லாம் சொன்னார்கள். இறுதியில இவன் ஒரு பைத்தியக்காரன் என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், மா அந்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன், மா அந்த பிநிஅமதி ரப்பிக லமஜ்னூன். நபியே, இந்த மக்கள் நிஅமத் கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தினுடையவும் ஆகிராவுடையும் எல்லா விதமான அருக்கொடைகளும் கொடுக்கப்பட்ட உங்களை பார்த்தா மஜ்னூன் என்று சொல்கின்றார்கள். நிச்சயமாக குர்ஆன் கொடுக்கப்பட்ட நீங்க மஜ்னூன் இல்ல,
கொடுக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க, இந்த முஹம்மத் ஆட்டடையனுடைய மகன், அதாவது ஹலீமா நாயகி உடைய கணவன், ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய தாய் மரணித்ததன் பின்னால, வபாத்தானதன் பின்னால எடுத்து வளர்க்கிறார்கள். இந்த ஆட்டடையனுடைய மகனையா நபியாக அனுப்பணும்? எங்கள்ல எவ்வளவு கதியமானவங்க இருக்கிறாங்க, எங்கள் எவ்வளவு வசதியானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை பார்த்து தான் மார்க்கத்துக்கு பயன்படுத்துவானே தவிர துனியாவை பார்த்து, வசதி வாய்ப்புகளை பார்த்து அல்ல. இதனால் இந்த பெருமை என்கிறது எதுவரைக்கும் உள்ளத்துல இருக்குமோ ஒரு நாளும் கனிவான சகோதரே சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பெருமை என்னுடைய ரப்புக்கு சொந்தமான சிஃபத், யாரு அதுல இருந்து துண்டு பிக்க வாராங்களோ அல் கைத்துஹு ஃபின்னார் லா உபாலி, அவர்களை நரகத்துல தூக்கி எறிந்துடுவேன், பொருட்படுத்தவே மாட்டேன். ஒரு சஹாபி கேட்கிறார், என்னுடைய ஆடை அழகாக இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன், என்னுடைய வீடு நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறேன், என்னுடைய வாகனம் நல்ல பொஷ் நல்ல வாகனமாக இருக்கணும் என்று விரும்புகிறேன். யார சொல்லலா இது பெருமையா? சொன்னாங்க, இது பெருமை இல்ல, கோட்டை கொத்தளங்கள்ல வாழுங்க, இது பெருமை இல்ல. உங்களுடைய வாகனம் பல லட்சக்கணக்கான பொறுமதியான வாகனமா இருக்கட்டும், தாராளமாக அதுல பயணம் செய்ய, இது பெருமை இல்ல. எங்களுடைய ஷூ நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறோம். சகாபாக்கள் கேட்டாங்க, நீங்க அணியுங்க, அது எத்தனை ஆயிரக்கணக்கான பொறுமதியான ஷூவாக இருக்கட்டும், பிரச்சனை இல்ல, இது ஒன்றும் பெருமை இல்ல. பெருமை என்றால் என்ன? உண்மையை மறைக்கிறதும் மக்களை கண்டசெண்டிங் மன, அதாவது கேவலமாக மதிக்கிறது, இதுதான் பெருமை என்று சொல்லி சொன்னாங்க. இவன் சொல்லி நாங்க கேட்கணுமா? இவர்கள் யார்? இந்த தன்மை யாரிடத்துல வருவதோ கனிவான சகோதரரை அல்லாஹ் இழிவாக்கியே போட்டுடுவான். இவர்களோட சேர்ந்து நாங்க வேலை செய்யறதா? எங்களுடைய தரம் என்ன? இவர்களுடைய தரம் என்ன? நாங்க இவர்களோட சேர்ந்தா எங்களையும் கணக்கெடுக்க மாட்டார்கள். இவனெல்லாம் பிச்சைக்காரன்கள், நேத்து முந்தினாத்து துணியா அனுபவிக்கிறவர்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் ஈக்குவல் ஆகுமா? இப்படி பெருமையுடன் உளராதே, பூமியில பெருமை அடித்து நடக்காதே. எல்லா மக்களையும் ஒரே பார்வையில பாரு. சிலர்கள் இருப்பார்கள் ஆடைகள் ஊத்த பிடித்தவர்களாக இருப்பார்கள், பார்க்கும் பொழுது வெறுமனே ஒரு யாசனுடைய கோலத்தில் இருப்பார்கள். என்றாலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கஸம லஅபரஹு, அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி சத்தியம் செய்தார், அந்த சத்தியத்தை சீரான முறையில் நிறைவேற்றுவார். அப்படின்றா ஒரு பெரிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறார்கள். இன்னைக்கு முழு தீனையுமே பேசலாம். ஒரு மனிதனுடைய சத்தியத்துக்குள்ள அவர் நல்ல முறையில செயல்படுவார் என்றால் அவருடைய எல்லா விஷயங்களுமே நல்லதாகத்தான் அமைய போகின்றது. அதனால் நீங்க உண்மையை சொல்லும் பொழுது அதனை மறைக்காதீர்கள். உண்மையை யார் அப்படியே குழி தோண்டி புதைப்பார்களோ, அல்லது உண்மையை தாழ்த்துவதற்காக வேண்டி பல முறைகளை கையாளுவார்களோ, இவர்களுக்குத்தான் பெருமை இருக்கின்றது. அந்த பெருமை உள்ளவர்கள் ஒரு நாளும் சூனத்துடைய வாடையும் அணுக முடியாது என்று சொன்னார்கள். சிலர்கள் மக்களை பார்க்கும் பொழுதே அவர்கள் வெறுமனே ஒரு ஊச்சையான எண்ணத்துல தான் பார்க்கிறது. ஊச்சையான எண்ணம், அவருக்கு முகத்தை பார்த்து சலாம் சொல்ல தயார் இல்லை. இவைகள் எல்லாம் பெருமை. அல் பாதியு பிஸ்ஸலாம் பரியும் மின் அல் கிபர், சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் பெருமை விட்டும் நீங்கிறவர் என்று சொன்னார். சஹாபாக்கள் நான் முந்தி நீ முந்தி என்று சலாம் சொல்லுவார்கள். ரெண்டு பேர் பயணிப்பார்கள், கண்டதும் சலாம் சொல்லுவார்கள். மரமொன்று குறுக்கிட்டு கொஞ்சம் மறைந்தால் அது மீண்டும் வெளியாகும் பொழுது மறுபடியும் சலாத்திலே முந்திக் கொள்வார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கூட சலாம் சொல்லுவார்கள். நான் உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தரவா, அதனை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில முஹப்பத் உண்டாகும். என்ன உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஆனா இதெல்லாம் கனிவான சகோதரர்களே ஏன் எங்களுடைய சிந்தனைக்கு வராமல் இருக்கிறது? எங்களுடைய அறிவீனம் தான், எங்களுடைய அறிவீனம். இன்னக்கும் அலா பையினத்தின் மிரம்பிக்கும் மாலம் தலுவர் பீக்கும் சத்தரத்தான், உங்களுக்கு ரெண்டு விதமான மயக்கம் ஏற்பட்டு இருக்குது. மயக்கம், அந்த ரெண்டு மயக்கத்தை நீக்கிக் கொள்ளாத வரைக்கும் நேரான பாதையில ஒரு நாளும் வர முடியாது, நேரான பாதையில ஒரு நாளும் வர முடியாது. அதுல ஒன்று சக்கரத்துள் ஜல், மடமை என்ற மயக்கம். இது நான் சொல்லல, என்னுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன மடமை? இன்றைக்கு மாலூமாத்துடைய அறிவு தாராளமா இருக்குது, இன்ஃபர்மேஷனுடைய அறிவு தாராளமா இருக்குது. புகாரி முஸ்லிம் எல்லாமே தெரியும், மாஷல்லா குர்ஆன் எல்லாமே தெரியும் தாராளமாக. அதுக்கு உண்டான வழிகள், படிப்பதற்கு உண்டான முறைகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக மடமை நீங்கிறது இல்ல, இதன் மூலமாக மயக்கம் நீங்கிறது இல்ல. முதலாவது என்னை படைத்த ரப்பு யார்? அல்லாஹ்வை அறியணும். அல்லாஹ்வை அறியறதுக்கு கனியமான சகோதரர்களே, தாழ்மை என்ற தன்மை நம்மிடத்துல வரணும். ஒரு உருது கவிதையை சொல்கிறார்கள், தவாஜுகா தரீகா சீக்கியே சாஹிப் சுராகிசே சர்நிகு ஹோதியே பிற பைமானி பர்த்தியே. தாழ்மையின் வழியை கற்றுத் தருகிறேன் நண்பனே, கேட்டுக்கொள். ஒரு கெட்டில போல கெட்டில், அந்த கெட்டில் தனக்குள்ள இருக்கும் அந்த தண்ணியை உள்ளடக்கி இருக்குது, அல்லது ஏதோ பானத்தை உள்ளடக்கி இருக்குது. அது அப்படியே இருந்தா எம்டி பாத்திரங்கள் நிரம்புமா? ஒரு நாள் நிரம்ப மாட்டாது. அது தன்னுடைய தலையை சாய்க்க வேண்டும், யாராவது எடுத்து அதனை ஊத்த வேண்டும், அப்பொழுது தான் எம்டி பாத்திரம் நிறையும். அதே மாதிரி நாமும் யாரையாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். முதலாவது அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்பாடு, அதன் பின்னால எங்களை யார் வழி நடத்துகின்றார்களோ அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் நம்மை நடத்தும் பொழுது அந்த கேத்துல தூக்கி ஊத்துறது போல எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக மக்களுடைய உள்ளத்துல ஹிதாயத்தும் பண்புகளும் ஈமானும் நல்ல தன்மைகளும் நிரம்ப ஆரம்பித்துவிடும். இதுதான் பண்பு, இதுதான் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். அஸ்கலு ஷைன் ஃபில் மீசான் யோமல் கியாமத்தி ஹுஸ்னுல் குலுக். பெரிய பெரிய அமால்கள் எல்லாம் நாளை மறுமையில உங்களுக்கு வெற்றியை தரும் என்று நினைக்காதீங்க. உங்களுடைய ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம், அகலாக், நல்ல தன்மை, இவைகள் தான் நாளை மறுமையில உங்களை சொர்க்கத்துக்கு எடுத்து செல்லும் என்கிறத. அந்த மீசான்ல மிகவும் கனமானது, பாரமானது ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்தார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த அறிவு அடைகிறதுக்கு தன்னை எப்படியெல்லாம் தாழ்த்திக் கொள்ள முடியுமோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி, கேவலத்தை சம்பாதிக்க சொல்லல ரசூலுல்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து செல்லுங்கள். அதற்கு என்ன முறை இருக்கின்றதோ அந்த முறையை தன்னுடைய வரவழைத்துக் கொள்ளுங்கள். நாங்களும் இப்படி நடக்கணுமா? இதெல்லாம் எங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு சரி வருமா? ஒரு நாளும் நாங்கள் நினைச்சிட்டோம் என்றால் எத்தனையோ மைல்கள் அப்பால் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தூரமாகிடும். ஏன்? அல் கிபிரியாவுல் ரப்பினா சிஃபத்துன்பி, அந்த கிபிரியா என்ற பெருமை என்னுடைய ரப்புக்கு மட்டும் சொந்தமான சிஃபத் அது, அவனுக்கு மட்டும் சொந்தமான தன்மை அது. இதனால் அருமை சஹாபாக்கள் எந்த கட்டத்திலையும் தன்னுடைய அறிவை, தன்னுடைய விளப்பத்தை விட்டுவிட தயார் இல்லை. ஏன்? அவர்களுக்கு அந்த மடமை என்ற மயக்கமே இருக்கல்ல. அமகுஹும் இல்மன், அறிவு மிகவும் ஆழமானவர்கள். அவர்களை போன்ற அறிவாளிகள் வந்ததும் இல்ல, வரவும் முடியாது. அந்த அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள். அவர்களைத்தான் இன்று மடையர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், அந்த யுகத்தில் இருந்தவர்கள் இந்த காலத்துக்கு சரி வருவார்களா என்றெல்லாம் பலரும் கதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் வழிகேடர்கள், நலவாதிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் உருவாகி இன்றைக்கு ஈமான பசாது ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆம், நாமும் அதன் பக்கம் இருக்கிறோம். தாயை கொண்டவனுக்கும் பின்னால் அவன் அந்த சாட்சியம் சொல்வதற்கு எத்தனையோ பேர் இருப்பான் என்கிறதை போல, ஓ அபூபக்கர் காஃபிர்தான், உமர் காஃபிர்தான், நவுது பில்லாஹி மின்னா என்று சொல்றதுக்கும் இன்றைக்கு ஏராளமான கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. நெருப்பு தன்னல கையை கையில வைத்துக் கொண்டு இருக்கிறதை போல இருக்கும் உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு என்று சொன்னது. நாங்கள் எப்படி விளக்கம் எடுக்கிறோம்? பித்னா கூடும், பித்னா இல்ல, தீனுக்குள்ள பித்னா வரும். உங்களுடைய சிந்தனையை ஒரு நிலைமையில வைத்துக் கொண்டு சுன்னாவல் ஜமாத்துடைய அடிப்படையில வாழ முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அறிவு கிடையாது, இன்றைக்கு அறிவு உயர்த்தப்பட்டது. வயத்துருள் ஜகல், இன்றைக்கு மடமை அதிகரித்துக் கொண்டிருக்குது. இன்றைக்கு நீயத்துகள் எல்லாமே ஃபசாதாக இருக்குது. நிலாமுல் முல்க் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒரு பெரிய பேரரசர், பெரிய செல்வந்தர், இவர்கள் பக்தாதிலையும் அந்த மிஸ்ருடைய பூமியிலையும் மதரசாக்களையும் மசிதிகளையும் நிலாமியா என்ற பெயர்ல இவர்கள் தான் கட்டி போட்டார்கள். இன்றைக்கு நூற்று கணக்கான மசிதிகள், மதரசாக்கள் நிலாமியா என்ற பெயர்ல இருந்து கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாமே இமாமுனா அந்த நிலாமுல் முல்க் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கட்டி போட்டது தான். ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார், சொன்னார், நீங்க செய்யற முயற்சி எல்லாமே வீண். இந்த மதரசாக்களை கட்டி இவ்வளவு எல்லாம் செலவழித்து இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை வைத்து ஓதி கொடுக்கப்படுது, உஸ்தாத்மார்கள் எல்லாம் இங்கே நிறுவப்பட்டு இருக்கின்றது, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீண். அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், என்ன சொல்றீங்க? இல்ல, நான் ஒரு மாணவன் அணுகி கேட்டேன், மகன் நீங்க எதற்கு ஓத வந்திருக்கிறீங்க? அவரு சொன்னார், என் வாப்பா ஒரு காசி, என் வாப்பா ஒரு காசி, எங்களுடைய பரம்பரையில எல்லாமே காவிமார்கள். அந்த காசி என்ற பட்டத்தை எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு ஆலிமாகணும், அதனால நான் ஓத வந்திருக்கிறேன், நான் படிக்க வந்திருக்கிறேன். இன்னொரு புள்ளி அணுகி கேட்டாரு, மகன் நீங்க எதற்கு ஓத வந்தீங்க? அவர் சொல்றாரு, என் வாப்பா ஒரு பெரிய காரி, அவருடைய வாய்ஸ் மிகவும் அழகானது, முழு உலக நாடுகளும் அவரை வரவழைக்கிறாங்க, அவருடைய குரானை கேட்கிறாங்க, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், நானும் என் வாப்பாவை போல முழு உலக நாடுகளுக்கு எல்லாம் போய் ஒரு ஃபேமஸ் ஆன காரியாக மாறணும். இன்னொருத்தர் பிடிச்சு கேட்டா, நீங்க ஏன் வந்தீங்க? என் வாப்பா ஒரு முசன்னி, அதாவது கிதாபுகளை எழுதுவாரு, பெரும் பெரும் கிதாபுகள், அவைகள் எல்லாமே எல்லா பாஷைகளுக்கும் டிரான்ஸ்லேட்டட் ஆகி முழு உலகத்திலேயும் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது, அதன் மூலமாக எங்களுக்கு பெரிய ஒரு இன்கம் வருது, நான் ஒரு பெரிய முசன்னிஃபாக ஒரு ஆத்தராக ஆகணும், என் வாப்பாவுடைய அந்த நடைமுறையை இறுதி வரைக்கும் கொண்டு போகணும், இதற்காகத்தான் நான் ஓத வந்தேன். இப்ப நிலாமுல் முல்க் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு இதை கேட்டோடனே தலைவலி வந்து, இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பார்க்கறது அவர்களும் வந்து அப்படி ஒவ்வொரு மாணவராக கேட்டா அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த பதில் தான் சொல்றாங்க. உடனே இவர் இதெல்லாம் கிதாபுல பதிவாக்கப்பட்ட வரலாற்றினுடைய முக்கியமான சம்பவங்கள், ஆதாரமுள்ள சம்பவங்கள், வரலாறு ஆசிரியர்கள் இமாம் தபரி போன்றவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்போ அவர் பேச்சு கேட்டா உள்ளத்துல சரியான கவலை, பதில் இப்படித்தான் வருது, எண்ணம் கொண்டார் இந்த மதரசாக்கள் எல்லாத்தையுமே இழுத்து மூடுவேன், இது போல இது ஒன்றுமே தேவையில்லை, ஏன் எல்லாமே துணியாவாகிட்டது, இன்றைக்கு கூட மதரசாக்கு ஓத வாரவங்க ஸ்கூல் பாடம் இருக்குதா? இதுதான் கேட்கிறான். உங்க நோக்கமே பிள்ளையே, ஸ்கூல் பாடம் வேணும்னா ஸ்கூலுக்கு போடு, மதரசாக்கு அதுக்கு போடுறாய், சரியத்தை படிக்கிறதுக்கு என்றா மதரசாவுக்கு வா, அது உனக்கு துனியாவிலையும் பலன் அளிக்கும், ஆக்ராவிலையும் பலன் அளிக்கும். யாருக்கு துனியா வேணுமோ அதற்கும் சரியத்தை படி, யாருக்கு ஆக்ரா வேணுமோ அதற்கும் சரியத்தை படி என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார். ஆனா இன்றைக்கு நோக்கங்கள் எல்லாம் அப்படி இருக்குது, விலையாகிட்டது. இப்போ நிலாமுல் முல்க் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி இதை மூடணும் சொல்லி என்ன கொண்டு வராங்க, கேட்டால வெளியாகும் பொழுது ஒரு மாணவரை கண்டாங்க, 8 வயசு தான் அவருக்கு, அவரு கிதாப் ரிபீட் பண்ணி கொண்டிருக்கிறார், முதாலா செய்து கொண்டிருக்கிறார், இல்ஹாமியத்தான் ஒரு உதிப்பு வந்தது, கொஞ்சம் இவர்கையும் கேட்டு பார்ப்போமே, கேட்டு கேட்டாரு, சலாம் சொன்னாரு, முகத்தை பார்த்து பதில் சொல்லிட்டு அவர் ரிபீட் பண்ணார். ரெண்டாவது கேட்கிறாரு, மகன் நீங்க என்னத்துக்கு ஓத வாரீங்க? இவர் எந்த பதிலும் சொல்லல. மூன்றாவது விருத்தமும் கேட்டாரு, ஏன் ஓத வந்தீங்க? அவர் முகத்தை பார்த்துட்டு மறுவாலும் ரிபீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நாலாவது விடுத்தம் சொல்றாரு, நான் இந்த மதரசாவுடைய மாசி இஸ்தாபகர், நான் இதனுடைய பாணி, நான் தான் இதெல்லாம் கட்டி போட்டு இருக்கிறேன், நான் தான் இதை நடத்தாற்றேன், என் பொறுப்புல தான் இவைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்குது, நான் கேட்கிறேன் நீங்க எதற்காக ஓத வந்தீங்க சொல்லி நீங்க பதில் சொல்லாம இருக்கிறீங்களே. இப்ப இவர் சொன்னாரு, நீங்க யாருன்றது எனக்கு தெரியும், நீங்க யாருன்றது எனக்கு தெரியும், நான் பதில் சொல்லாட்டி நீங்க இந்த இடத்துல இருந்து போக மாட்டீங்க, அதனால நான் சொல்லுறேன், அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை போட்டிருந்தா எத்தனையோ கட்டங்கள் நான் முன்னோக்க வேண்டியிருக்கும், எத்தனையோ பாத்திரங்கள் எனக்கு முன்னால வரும், அந்த நேரங்களில் எல்லாம் என் ரசூலுல்லாஹ் எந்த முறையில் அவைகளை செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் எப்படி அந்தந்த கட்டங்களுக்கு கிடைக்கும் என்கிறத படிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், நீங்க என்னுடைய முத்தாலாவை டிஸ்டர்ப் பண்றீங்க. உடனே இவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரே ஒரு மாணவனுக்காக நான் இன்னும் மதரசாக்களை கட்டி போடுவேன், இன்னும் பள்ளிகளையும் கட்டி போடுவேன் என்று சொன்னார்கள். எல்லாம் மதரசாக்களை நடத்தாட்டுவேன். ஏன்? இந்த எண்ணம் கொண்டு ஒருத்தர் ஒரு உலகம், இந்த எண்ணம் கொண்டு ஒருத்தர் ஒரு உலகம். அந்த மாணவர் தான் இமாமுனா கஜாலி ரஹ்மத்துல்லாஹி அலை. ஒரு பெரிய ஆலிம் சொல்றாரு, என்ன ஜெயிலுக்கு போட்டா நான் இஹியாவுலும் மித்தீன் எடுத்துக்கொண்டு போவேன், ஆனா இஹியாவுலும் மித்தீன் வானம், இது வெறுமனே சூஃபியாக்களுடையது என்று சொல்லக்கூடிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இந்த காலத்துல வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கனிவான சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான யுகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று இருந்தார்கள் அறிவாளிகள், இன்று அறிவாளிகளை காணோம். அதனால தான் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்குது. அதுல முதலாவது மயக்கம் மடமை என்பது அறிவீனம். எந்த அளவுக்கு அறிவீனம் சகோதரர்களே, அருமை சஹாபாக்களை அந்த மடமையில இழுத்து போடுறதுக்கு முயற்சி செய்தார்கள். ஹஜரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசிப் இப்னு வாயில் என்ற முஸ்லிக்கிடத்துல இரும்பு வேலை செஞ்சாங்க. சஹி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது, குந்து கையினன் லி ஆசிப் இப்னு வாயில், நான் ஆசிப் இப்னு வாயிலுக்கு இரும்பு வேலை கொல்லன் வேலை செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். என் வேலையை முடிச்சதன் பின்னால கூலி கேட்டேன். கூலித்தா அவன் சொன்னான், பணம் வைத்திருந்தும் கூட பிறகு வா, இன்ன டேட்டுக்கு வா என்று தவணையிட்டான். நான் தவணை நெருங்கியதும் வந்து அவனிடத்துல கேட்டேன். அவன் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ நிராகரிக்கணும், அவர்களை நீ இக்னோர் பண்ணினால் தான் உன்னுடைய இந்த கூலியை தருவேன் என்று சொல்ல, இவருக்கு எவ்வளவு பெரிய அறிவு, இவருக்கு எவ்வளவு பெரிய அறிவு, அவர் அந்த மயக்கத்தில் இருக்கல. சொன்ன பதில், உன்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரை தந்திருக்கிறான், இப்ப மீண்டும் மௌத்தாக்கி மறுபடியும் உயிர் கொடுத்து, மீண்டும் மௌத்தாக்கி மறுபடியும் உயிர் கொடுத்து, பல ஜென்மம் எடுத்தாலும், அப்படி ஜென்மங்கள் இல்லை என்றாலும் இவர்கள் உதாரணத்தை சொல்கிறார்கள், நீ பல ஜென்மம் எடுத்தாலும் நான் என்னுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்கவே மாட்டேன். நீங்க அற்ப சொற்ப ஆதாயத்துக்காக வேண்டி ஷியாக்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய எங்களுடைய எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார், அவர்கள் காபிர்கள், அவர்களுடைய விடயங்களை படிக்கணும் சகோதரர்களே, மிச்சம் கவனமா இருக்கணும். இப்போ அந்த ஹப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பதிலை கொடுத்ததும் அவன் சொல்றான், அப்படியா, எனக்கு பல ஜென்மங்கள் கிடைக்கும் பொழுது பெரிய செல்வந்தனாக நான் இருப்பேன், எனக்கு குழந்தை பாக்கியங்களும் இருக்கும், அந்த நேரம் வா உன்னுடைய இந்த கூலிய தாரேன் என்னும் பொழுது அல்லாஹ் தாங்கல்ல ரசூலுல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், அஃர ஐதல்லதி கஃபர பி ஆயாதினா, எங்களுடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கிறவன பாத்தீங்களா நபியே, வகாலல ஊசை அன்ன மாலவ வலதா, அவன் சொல்றான் எனக்கு பெரிய பணமும் பெரும் குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும், அந்த நேரம் வா உன்னுடைய கடனை நிறைவேற்றேன், உன்னுடைய கூலியை தருகிறேன் என்று. அத்தலால் கைப், இவன் இந்த அளவுக்கு தைரியமாக பெருமையோட சொல்லுறதுக்கு இவன் மறைவான விஷயங்களை எட்டி பார்த்தானா, மறைவான விஷயங்களுடைய அறிவு எனக்கு இருக்குதா, அம் இத்தகத இந்த ரஹ்மானி அஃதா, அல்லது ரஹ்மான் ஆகிய என்னிடத்துல ஏதேனும் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறானா. அப்ப நஜாலுல் முஸ்லிமீன் கல் முஜ்ரிமீன், சூரத்துல் கலம்ல அல்லாஹ் கேக்குறான், இன்றைக்கு நீங்க இப்படித்தானே தீர்ப்பு வழங்குறீங்க, முஸ்லிம்களை பார்த்து காஃபிர் என்றீங்களே, நீங்க முஸ்லிம்களை பார்த்து இவன் எல்லாம் பாவிகள் என்றீங்களே, மாலக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது இந்த முறையில தீர்ப்பு வழங்குறீங்க, அம்லக்கும் கிதாபுன் ஏதேனும் உங்களுக்கு பிரத்யேகமான வேதம் தரப்பட்டிருக்கிறா, அதுல நீங்க படிச்சுதானா இந்த தீர்ப்பு சொல்றீங்க. எனவே கிரிபான சகோதரர்களே, முதல்ல நான் எந்த இடத்துல இருக்கிறேன், அல்லாஹ்வோட தொடர்பு எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்தனை செய்ய வேண்டும். எனவே யாரெல்லாம் அடிமையை போல அமல் செஞ்சாங்களோ அவங்களும் தோல்வி, யாரெல்லாம் வியாபாரிகளை போல அமல் செஞ்சாங்களோ அவங்களும் தோல்வி, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்கிறாங்களோ அவங்க தான் சீரான தெளிவுல வருவாங்க, அந்த பயக்கத்தை அவர்களுக்கு தான் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள முடியும். அதில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நெருப்புல போட்டு பொசுக்குறாங்க காபிர்கள். சபுரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே பொறுமை அறிஞ்ச பொறுமையா இருங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வருது சகோதரர்களே, தபரானுடைய ரிவாயத்திலும் இருக்குது, பைஹக்கியுடைய ரிவாயத்திலும் இருக்குது, ஹயாத்து சஹாபா என்ற கிதாபிலையும் பதிவாக்கப்பட்டிருக்குது. நெருப்புல போடுறாங்க யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, போடுறது ஆயத்தமா இருக்கிறாங்க. ரசூல் அதன் பக்கமாக போகும் பொழுது தலையை தடவி விட்டு சொல்லுவாங்க, நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி குளிராக இருந்தாயோ அதே போல இந்த அம்மாருக்கும் குளிராக இருந்துவிடு, அவர்களை சித்திர வதப்படுத்தப்படுகிறது. ஹஜரத் அம்மாருக்கு சொல்றாங்க, முஹம்மத் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்கணும், சொல்றார் முடியாது முடியாது. ஒரு நாள் ஓடி வந்தாங்க, சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ் அம்மார் நாசமாயிட்டேன், ஏன் அம்மார், யார ரசூலுல்லாஹ் உங்களை நிராகரிக்க சொன்னார், அல்லாஹ் நிராகரிக்க சொன்னார், நான் அந்த குஃப்ருடைய வார்த்தையை சொல்லிட்டேன், வேதனை தாங்க முடியல. ரசூலா கேட்டாங்க, அம்மார் உங்களோட உதயம் எப்படி இருக்குது, அல்லாஹ்வும் ரசூலும் நெஞ்சு நிறைய இருக்கிறாங்க யார ரசூலுல்லாஹ், அம்மார் நீங்க ஒரு நாளும் தவறியவர் அல்ல, நீங்க மயக்கம் பிடித்தவர் அல்ல, அம்மார் மறுபடியும் அவர்கள் உங்களை வேதனை படுத்தினா அதே வார்த்தையை சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவு கடுமையான வேதனையில தான் ஈமான பாதுகாத்தாங்க. இத போன்ற பித்தனை ஒன்று தான் இப்பொழுதும் உருவாகி கொண்டு வருது. யூதர்களுடைய திட்டங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றது. சகோதரே, முஸ்லிம்களின் ஊடாக வந்து கொண்டிருக்கின்றார்கள், சுன்னாக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஈமானுடைய கருத்துகள், குரானுடைய ஆயத்துகள் மனோ இச்சைப்படி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தக்குவாவுடன் அதனை கற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு நாளும் குரானுடைய சீரான விளக்கம் கிடைக்க மாட்டாது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. ஒரு நாள் ஓடி வந்தாங்க ஹஜரத் அம்மார், யார சொல்லலாம் என்ன நெருப்புல போட போறாங்க. அம்மார், கவலைப்படாதீங்க, இந்த முஷ்ரிக்கீன்கள், இந்த குரேஷி காபிர்கள் உங்களை கொல்ல மாட்டாங்க. ஒரு எல்லை மீறிய கூட்டம், முஸ்லிம்களுக்குள்ள இருந்தே வெளியேறிய ஒரு கூட்டம் தான் அம்மாரை கொலை செய்வார்கள். ஹஜரத் அலி ரலி அல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அவங்க தான் ஹலீஃபா, அவங்க தான் பிரதிநிதி, அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நேர்வழியுடையவர்கள். அதுக்குள்ள யூதன் புகுந்தான், சஹாபாக்களை பிரித்தான், சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிளவுண்டானது. அப்துல்லா இப்னு சபா யூதன், அவன் தான் இந்த ஷியாவுடைய கொள்கையை கொண்டு வந்தவன். சகோதரர்களே, அந்த நேரமே ஹவாரிஜீன்கள் என்று சஹாபாக்களை பிரிச்சிட்டான். அங்க அலி ரலி அல்லாஹு தஆலாவுடைய படையில் இருந்தார்கள் ஹஜரத் அம்மார் பின் யாசிர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு. சிஃபினுடைய யுத்தம், ஹஜரத் அம்மார் 95 வயது, குற்றராய் கிடைக்கிறார், குத்துப்பட்டு எனக்கு தண்ணி என்றார்கள், பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. சொல்றார்கள், வாத்தர்லா வாத்தர்லா அல்கல் அஹிபா முஹம்மதன் வஹிபா, எனக்கு கிடைத்த பொருத்தம், எனக்கு கிடைத்த அந்த திருப்தி என் ரப்ப என்னை புரிந்து கொண்டுட்டான். நான் போக போறேன், எங்க போக போறீங்க, என்ற சஹாபாக்களையும் ரசூலுல்லாவையும் சந்திக்க போக போறேன். என்னம்மார் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இல்ல, என்ற ரசூலுல்லா அன்று சொன்னார்கள், நான் கடைசியில மரணிக்கும் பொழுது பால் அருந்துவேன் என்று, நான் இறுதியில மரணிக்கும் பொழுது பால் குடிப்பேன் என்று எனக்கு என்னுடைய ரசூலுல்லா சொன்னார்கள். நான் கேட்டேன் தண்ணி, எனக்கு கிடைத்திருக்கின்றது பால், நான் போறேன் என்றார்கள். சகோதரர்களே, எந்த ஒரு கட்டத்திலையும் அவர்களுடைய ஈமான் பறிபோகல்ல, எந்த ஒரு கட்டத்திலையும் அவர்கள் மடமை என்ற அந்த மயக்கத்தில இருக்கல்ல. இதனால இறுதியில இந்த நிலைமை, நான் பல விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் என்றால் முடிக்கிறேன் சகோதரர்களே. அவர்கள் வறுமையில இருந்தாலும் சரி, அவர்களை வேதனைப்படுத்தப்பட்டாலும் சரி, அவர்கள் தெளிவுல இருந்தார்கள். வாழ்க்கை என்றால் நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான், இந்த துனியாவுடைய வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை என்கிறதென அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஹாபு சுஃபாவை சேர்ந்தவர், வறுமை படை தலைவர் என்று சொல்ற அளவுக்கு வறுமை என்றாலும் ஒரு பெரிய முஹத்தீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சகவாசத்துல இருந்து அதிகமான ஹதீஸ்களை 6000+ ஹதீஸ்களை ரிவாயத் செய்தவர்கள், பசி கழுத்து மிருக்கப்படுது, மசாலா கேட்கிறாங்க பசியில என்றாலும் யாரும் உணர்றாங்க இல்ல, அவர்கள் சலாம் சொல்றாங்க, யாரும் கூட்டி போகல, இறுதியில ரசூலுல்லாஹ் கூட்டி போனாங்க. அந்த எல்லோரையும் மலைக்கு ஒரு கோப்ப பாலுடைய முஜிசாவ அற்புதத்தை ரசூலுல்லாஹ் காட்டினாங்க. அந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு காலம் எனக்கு இருந்துச்சு, நான் கத்வானுடைய மகனுக்கும் அஃபானுடைய மகனுக்கும் வேலைக்காரனாக இருந்தேன். அந்த வேலையின் கூலியாக எனக்கு ஒரே ஒரு மோசல், ஒரே ஒரு புடி உணவு தான் கிடைக்கும், அதைத்தான் நான் சாப்பிட்டுக் கொள்வேன். அவர்களுக்கு நான் செய்த பணிகள், பிரயாணம் போகும் பொழுது அவர்களுடைய ஒட்டகத்தை பின்னுக்கால நான் விரட்டி கொண்டு போவேன், அவர்கள் ஒட்டகத்துல இருந்து டிஸ்மவுண்ட் ஆகும் பொழுது இறங்கும் பொழுது நான் அவர்களுக்கு கூடாரம் அடித்து ஆவணங்களை செய்து கொடுப்பேன், அவர்களுக்கு நிழல் அடிப்பேன், அதனால அவர்கள் சாப்பிட்டுல வெறுமனே இட கைக்கு கொஞ்சம் தருவாங்க, இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்று சொல்றதோட அந்த பயணத்துல அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், எனக்கும் கொஞ்சம் நேரம் பாதங்கள் வலிக்கும் பொழுது ஒட்டகத்துல ஏறி பிரயாணிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தருவாங்க. ஒரு இடத்துல நாங்க இறங்கி ஏறும் பொழுது நான் என்ன ஷூவை போட்டுக்கொள்றதுக்கு கொஞ்சம் சில வினாடிகள் கழிந்தது. அந்த நேரம் அந்த கஸ்வான் உடைய மகள் புஜுரா சொன்னால், அபு ஹுரைரா, நீ இந்த பாதனை அணிந்து கொண்டு வரும் வரைக்கும் எங்களுக்கு காத்து கொண்டிருக்காது, நீ வெறும் காலோட வந்து ஒட்டகத்தில் ஏறு என்று சொன்னாள். அல்லாஹ் தில்கல் அய்யாமு ஜாவிதுஹா பைனன்னாஸ், நாங்க பொறுமையோடவும் அறிவோடவும் எங்களுடைய ஈமான பறிக்கொடுக்காமலும் இருந்ததின் காரணமாக இன்றைக்கு அல்லாஹ் நிலைமைகளை மாத்திட்டான். அந்த புஜுராவை எங்க மனைவியாக ஆக்கி தந்தான். அவள் எஜமாட்டி, அன்று இவர் வேலைக்காரர், இன்று இவருக்கு அந்த எஜமாட்டி புஜுராவை அல்லாஹ் கணவனாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். கணவனும் மனைவியும் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த ஒரு இடத்துல இறங்குவார்கள். இறங்கி ஒட்டகத்தில் ஏறும் பொழுது இவர் ஜோக்காக சொல்லுவார், குஜ்ரா போன்ற ஸ்லீப்பரை போட்டு வருவதற்கு எனக்கு இயலாது, வெறும் காலோட வந்து ஏறு. கரிபான சகோதரே, எனவே துனியா இருக்கின்றது, அது பிறளக்கூடியது, அது மாறக்கூடியது, அதுல யாரையும் ஏற்ற தாழ்வு பேதத்துல எங்களுக்கு மதிக்க முடியாது. நால மறுமையில தான் நல்லா தீர்ப்பு வழங்க போகிறான். எனவே அந்த அடிப்படையில நாங்க ஒரு மயக்கத்தில் இருக்கிறோம், அந்த மயக்கத்தை நீக்கிக் கொள்ளணும். இனக்குமலா பையினத்தின் ரப்பிக்கும் மாலம் தலைவர் சீக்கும் சக்கரத்தான். அந்த ரெண்டு மயக்கத்துல ஒன்று சக்கரத்துல் ஜஹல், மடமை என்ற மயக்கம். ரெண்டாவது சக்கரத்து ஹுப்பில் ஐஷ், துனியாவுல இன்னும் முன்னேறணும். எங்களுடைய அப்தி பிடிக்கணும், இது பிடிக்கணும், எங்களை சாப்பாடு பிடிக்கணும், மக்கள் எங்களை மதிக்கணும், வெறுமனே இதே நோக்கம். அல்லாவுடைய சிந்தனையை மறந்து வெறுமனை ஹராமான விடயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு, அது தெளிவு இருந்தாலும் கூட அதிகமான நேரங்கள் மார்க்கத்துக்கு கொடுக்காம துனியாவுக்கே கொடுத்து கொண்டு யாரெல்லாம் செயல்படுறாங்களோ இவன் எல்லாம் ஒரு விதமான டோப்கார். இது நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சக்கரத்துல் ஜஹல் வ சக்கரத்துல் ஹுப்பில் ஐஷ். இந்த ரெண்டு மயக்கத்தை நீக்கிறதுக்கு உண்டான ரெமிடி என்ன, அதுக்குரிய ஆவண என்ன? அன்சும் தாமருணவில் மாறும், அதே தொடர் அதி. நீங்க நன்மையை ஏவனும், தன்ஹவுன் அடில் முன்கர் தீமையை தடுக்கோடும், சுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில உங்களால் முடிந்த முயற்சிகளை பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உடலாலும் செய்து கொண்டே இருக்கணும். தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு நேரம் காலங்களை செலவழிச்சு கொண்டு தன்னுடைய வேலை வெட்டிகளுக்கு கொஞ்சம் விடுமுறை கொடுத்து நீங்க முயற்சி செய்யணும். இது தான் உண்மையான தஜ்கியா. எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்துகளை விளக்கங்களை நீங்க படிக்கிறீங்க. வயு ஜக்கீஹிம், தாலீம் உடைய சபையில இருந்து அமால்களை படிக்கிறீங்க. அந்த யாரும் இல்லாத நேரம் தாலிமன் நாலஞ்சு பேர் சேர்ந்து வாசிக்கிறாங்க, அந்த வாசிக்கும் இன்பம் தேனை விட மதுரமானதாக இருக்குது. இது மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய இதய மாற்றம். அங்கே அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களுடைய வீடு வாசல்ல நிக்க அவன் தன்னை பொருட்படுத்தாம இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் உயர்த்துறான். இதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில சேர்வதற்கு முறை. எது வரைக்கும் தீனுக்காக நீங்க கேவலங்களை சகிக்க மாட்டீர்களோ அது வரைக்கும் உங்களுடைய ஈமானுடைய ருசியை அடைய முடியாது. அந்த அடிப்படையில கிரிபான சகோதரர்களே, நீங்க இந்த மயக்கத்தை நீக்கிக் கொள்றதுக்கு பாதையில நேரம் காலங்களை கொடுக்க வேண்டும். துன்யாவுடைய மோகம் உங்களுடைய உள்ளத்தை பிடித்து பலா தாமருணபில் மாரூஃப், நன்மை ஏவாம வலா தன்ஹானில் முன்கர் தீமையை தடுக்காம, வலா துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சியும் செய்யாம இருந்தா அல்லாஹ் உங்களை கை கழுவிடுவான். அல் காயிலுன யௌமயதின் பில் கிதாபி வ ஸுன்னா, ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அவர்கள் சுன்னாவையும் கிதாபையும் குர்ஆனையும் ஹதீஸையும் உலகமெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு கூலி கஸ்தாபிக்கை நல ஒலின மினல் முஹாஜிரின் வல் அன்சார், முஹாஜிர் அன்சார் மக்கத்து மதீனத்து சஹாபாக்களுக்கு எந்த கூலி கிடைச்சதோ அதே கூலி அந்த கூலி தான் அஸ்தாபிக்கு நல ஒலின மினல் முஹாஜிரின் வல் அன்சார் அல்லதீன தபவும் பில் அஹ்சான், அவர்கள் போட்டி போட்டு ஓடி வந்து முதலிடம் பெற்றவர்கள். அவர்களுடைய வழியில யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. ரலியல்லாஹு அன்ஹும் வருவான், அவர்களை தான் நல்லா புரிந்து கொண்டான். அந்த வழியில வந்தா தான் உங்களுக்கும் பொருத்தம். அது இல்லாம தெரியமானவர்களே, வெறுமனே எங்களுடைய அரகன்ஸ், ப்ரைட், கிபர் இவைகளை நாங்க காட்டிக்கொண்டு சில விடயங்களை சாதிக்க போனா அதனால பாசம் உண்டாக மாட்டாது, நீசம் தான் உண்டாகும். அங்க உறவு உண்டாக மாட்டாது, பிரிவு தான் உண்டாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் முதல்ல எனக்கு சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் இதை கொண்டு பிரயோஜனம் அளிக்க செய்வானாக. அந்த அடிப்படையில கரிமான சகோதரர்களே, ஞாயிற்றுக்கிழமை நாளன்றைக்கு இங்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஹல்லாவில் காலை 9 மணி முதல் 12 மணி லுஹருடைய தொழுகையோட முடிவதற்கு ஒரு இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது அனைத்துமே யாரும் யாருக்காகவும் செய்யறது அல்ல, நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் என்ற ரப்புடைய மார்க்கம் உயர்வதற்கும் என்னுடைய காலங்கள் நேரங்களை என்ற பொருளை நான் தியாகம் செய்து செய்கின்றேன் என்ற அடிப்படையில எல்லோரும் சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்களுக்கும் சொல்லுங்க, அவர்கள் பிரத்யேகமான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுது துவா செய்யட்டும். மக்கள் மதுவில் இருக்கிறார்கள், சூதுல இருக்கிறார்கள், வாலிபர்கள் இன்டர்நெட்ல இரவு பூராவும் விபச்சாரிகளோட சட்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் அம்மா வாப்பாக்கு நல்லவர்களை போல காட்சி அளிக்கிறார்கள். இந்த நிலைமை மாறணும் சகோதரர்கள். அதற்காக வேண்டி நாங்க முதலாவது எங்களை தயார் செய்து கொள்ளணும். அந்த அடிப்படையில இது சமூகத்தினுடைய முயற்சி, இது இன்னாருக்கு செய்யற முயற்சி அல்ல, இது இன்னவருக்கு செய்யற முயற்சி அல்ல, இந்த இண்டிவிஜுவலுக்காக வேண்டி செய்யற முயற்சி அல்ல, இது யாருக்காக செய்யறது? இது ரொம்ப சுபகன் அந்த அடிப்படையில எல்லாரும் கலந்து கொள்வோம். ஊர்ல ஒருத்தர் கூட வயது வந்தவர்களும் தான், வயோதிபர்களும் தான், யாருமே எஞ்சி இருக்க கூடாது. எல்லோரும் இந்த மசிதில வந்து கலந்து அதற்கு ஒரு கொடுப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முயற்சியினூடாக நம் அனைவரையும் பொறிந்து கொள்வானாக. எங்களையும் மயக்கத்தில் இருந்து தெளிவு பெற்ற கூட்டத்திலே ஆட்சியாளர் புரிவானாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.